அதிகாரம் 14. இவ்வுலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நாம் நன்கு அறிந்த இயேசுவின் கெத்செமனே தோட்ட ஜெபத்தில் தன்னை பின்பற்றியவர்களை பார்த்து அவர் கூறியது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17:16. விசுவாசிகள் நிச்சயமாக இவ்வுலகத்தில் வாழ்பவர்கள். இவ்வுலகின் எல்லா தேசங்களும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படி கட்டளை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தில் வாழ்பவர்கள், ஆனால் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்ற முரண்பாடு ஆதி கிறிஸ்தவர்களுக்கு பல வழிகளில் வலியுறுத்தப்பட்டது. புண்ணிய ஸ்தலம், பரிசுத்த பூமி மற்றும் தேவ பிரசன்னம். புண்ணிய ஸ்தலம் என்ற கண்ணோட்டத்தை குறித்து நாம் 8 அதிகாரத்தில் சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை பொறுத்த மட்டில் தேவன் முற்றிலும் வேறுபட்டவர். அவர் பிரசன்னமாகும் இடம் மற்ற இடங்களிலிருந்து வேறுபட்டது. அதன் பொருள், தேவன் சர்வ வியாபி அல்ல என்பதாகாது. மாறாக தேவன் தன் மக்களை சந்திக்க தெரிந்தெடுக்கும் இடம் பரிசுத்தம் உள்ளது என்பதே. அதனால்தான் ஆசரிப்பு கூடாரம் மற்றும் தேவாலயம் கட்டப்பட்டது. புண்ணிய ஸ்தலம் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலுக்கு பல கட்டளைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் அருளப்பட்டன. அது உலகம் உன்னதமான தேவனாலும் பிற தேவர்களாலும் ஆளப்படுகின்றது என்பதனை விளக்குகின்றது. புண்ணிய ஸ்தலம் என்ற கண்ணோட்டம் புதிய ஏற்பாட்டில் ஒரு மாற்றத்தை கண்டது. நாம் அறிய வேண்டியது, தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது எங்கே? தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் அவர் சிறப்பாக எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் செய்கின்றார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்களே தேவன் வசிக்கும் புண்ணிய ஸ்தலம். பவுல் அதனை தெளிவாக நீங்களே பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்று எழுதியுள்ளார். 1 கொரிந்தியர் 6:19. விசுவாசிகள் ஒன்றாக கூடி வரும் இடமும் விசேஷமானது. கொரிந்து பட்டணத்தில் ஒன்றாக கூடி வந்த சபையை பவுல் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கின்றார். 1 கொரிந்தியர் 3:16 எபேசு விசுவாசிகளை பார்த்து அவர் கூறியது, நீங்கள் தேவனுடைய வீட்டார், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்ட கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதன் பொருள் பெரிது. என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு கூறியது பிரபலமானதே. மத்தேயு 18:20. பழைய ஏற்பாட்டின் போதனையின்படி அதன் பொருள், விசுவாசிகள் ஒன்றாக கூடி வரும் வேளையில் அவர்கள் கூடி வரும் இடம் இருளின் வல்லமைகள் மத்தியில் பரிசுத்தமாக்கப்பட்ட புண்ணிய ஸ்தலம். பழைய ஏற்பாட்டில் கடைசியாக யெகோவா தன் தங்க தெரிந்து கொண்டது எருசலேமிலிருந்து தேவாலயம். தேவனுடைய பிரசன்னம் அங்கிருந்ததால் இஸ்ரவேல் புண்ணிய பூமியாக மாறியது. ஆனால் அந்த புண்ணிய ஸ்தலம் அதனை சுற்றி இருந்த தேசங்களால் மற்றும் எதிரி தெய்வங்களால் அச்சுறுத்தப்பட்டது. அதேபோல் இன்றும் விசுவாசிகள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளனர். இருளின் வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கும் உலகில் தேவனது சுடர்களாக அவர்கள் வாசம் செய்யும் தேவாலயங்களாக வைக்கப்பட்டுள்ளனர். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சல திருச்சபையின் தூய்மையை குறித்து பவுல் கூறியதில் இக்கருத்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. விசுவாசிகள் ஒன்றாக கூடி வரும் கூடுகைகள் அனைத்தும் பரிசுத்த பூமியே. அது மனம் திரும்பாத பாவிக்கான இடமல்ல. புண்ணிய ஸ்தலமான இஸ்ரவேலின் பாளையத்தின் தூய்மையை பராமரிக்கும்படி அவர்கள் பாவத்தை எவ்வாறு தண்டித்தனர் என அதிகாரம் 8 ஆராய்ந்தோம். மகா ஓய்வு நாள் அன்று லேவியராகமம் 16 அதிகாரத்தின்படி இஸ்ரவேலின் பாவம் அனைத்தும் ஒரு ஆட்டுக்கடாவின் மீது சுமத்தப்பட்டு அது அஷாயேலுக்கு வனாந்திரத்துக்கு விடப்பட வேண்டும். அஷாயேல் என்பது வனாந்திரத்தை ஆட்கொண்ட தீய சக்தியை குறிக்கும் பதம். தங்கள் பாவங்கள் சுமத்தப்பட்ட போக்காட்டை வனாந்திரத்தில் விட்டனர். அது இஸ்ரவேல் பாவத்தை அதன் இடமாகிய ஆவிக்குரிய இருட்டிற்கு அனுப்புவதை சித்தரிக்கின்றது. பவுலும் கொரிந்து சபையில் காணப்பட்ட பாவத்தை அவ்வாறாகவே நடத்தும்படி ஆலோசனை கூறினார். பாவத்தை அதன் இடத்திற்கு அனுப்புதல். 1 கொரிந்தியர் 5:16 பாலியல் பாவத்தில் அகப்பட்டு மனம் திரும்ப வேண்டிய ஒரு மனிதனை குறித்து பவுல் எழுதுகின்றார். அவன் கொரிந்தியரிடம் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதன் பொருள் எளிது. பாவத்திற்கு பரிசுத்த பூமியில் இடமில்லை. விசுவாசிகள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் வாழும் வழி தவறிய விசுவாசிகளை சபையிலிருந்து நீக்க வேண்டும். சபையிலிருந்து வெளியேற்றப்படுதல் என்பது சாத்தானின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுதலுக்கு சமம். சபையிலிருந்து நீக்கப்பட்ட மனிதனின் சரீரம் அழிக்கப்பட்டு தேவனுடைய நாளில் அவன் ஆத்துமா மீட்கப்படும் என பவுல் நம்பினார். 1 கொரிந்தியர் 5:5. இங்கே மரணம் என்பது அவனது சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல. மாறாக சரீர இச்சைகளுக்கு ஒரு மனிதனை கவர்ந்திழுக்கும் இச்சைகளின் மரணம். கலாத்தியர் 5:24. 1 கொரிந்தியர் 11:32-33. ஆவிக்குரிய யுத்தமான ஞானஸ்தானம். பேதுருவும் பவுலை போன்றே சிந்தித்தார். விசுவாசிகள் இருளின் அதிகாரங்களுக்கு எதிராக போராடுபவர்கள் என கருதினார். ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவரது சிந்தனை புதிய ஏற்பாட்டின் வினோதமான பகுதிகள் ஒன்றில் காணப்படுகிறது. 1 பேதுரு 3:14-22. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டவர்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்பகுதியின் சில வினோத கருத்துக்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். நோவாவுக்கு அவனது பேழைக்கும் மற்றும் கட்டப்பட்ட ஆவிகளுக்கும் ஞானஸ்தானத்திற்கும் சம்பந்தம் என்ன? இப்பகுதி ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கும் என்று போதிக்கின்றதா? ரோமர் 5 பவுல் என்ன முறையை கையாள்கின்றாரோ அதே முறையை பேதுரு இங்கு செயல்படுத்துகின்றார். பவுல் அங்கு இயேசுவை குறித்து பேசுகின்றார். ஆனால் அதே சமயம் ஆதாமை மனதில் கொண்டு பேசினார். இயேசுவை ஆதாமுக்கு எதிர்மாறாக பார்க்கின்றார். அதனால்தான் பவுல் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானோம், அதே போல் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். பேதுரு இயேசுவை குறித்து 1 பேதுரு 3 எழுதும் போது ஆதாமை மனதில் கொள்ளாமல் ஏனோக்கை மனதில் வைத்து எழுதுகின்றார். ஆனால் பேதுருவை பொறுத்த மட்டில் இயேசுவும் ஏனோக்கும் எதிர்மாறானவர்கள் அல்ல. இயேசுவை குறித்து போதிக்க ஏனோக்கை ஒரு ஊமையாக பேதுரு பயன்படுத்தினார். இதன் பொருள் என்ன என நீங்கள் வியக்கலாம். ஏனோக்கை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்கள் மட்டுமே உள்ளது. 5:18-24. அதில் நாம் அவரை பற்றி அறிவதெல்லாம் அவர் பெரு வெள்ளத்திற்கு முன் வாழ்ந்தவர் என்பதே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவ்வசனங்களுக்கும் பேதுருவின் கருத்துக்களுக்கும் தொடர்பில்லை. ஏனோக்கின் வாழ்க்கையை இயேசுவோடு தொடர்புடையதாக பேதுரு சிந்திக்க வைத்தது யூதர்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்ட ஏனோக்கை குறிக்கும் புஸ்தகங்கள். குறிப்பாக 1 ஏனோக் என்ற புஸ்தகம் அது யூதர்கள் மத்தியில் பிரபலமானது. 6:1-4 குறிப்பிடப்பட்டுள்ள தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள் மற்றும் அவர்களுக்கு பிறந்த ராட்சசர்கள், நெஃபிலிம் வீழ்ந்து போன ராட்சசர்கள், இவர்களை குறித்து நிறைய போதனைகள் 1 ஏனோக் என்ற புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பேதுரு மற்றும் யூதா இருவரும் பெருவெள்ளத்தை குறித்து எழுதிய போது 1 ஏனோக்கின் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டே அதனை விளக்கினர். உதாரணமாக 1 ஆகமத்தில் நோவா காலத்தில் பாவம் செய்த தேவகுமாரர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டனர் என கூறப்படவில்லை. ஆனால் அது 1 ஏனோக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஏனோக்கில் பாதாளத்தில் அடைக்கப்பட்ட ஆவிகளை குறித்து எழுதப்பட்ட ஏதோ ஒரு செய்தி பேதுருவுக்கு இயேசுவை நினைப்பூட்டியது. 1 ஏனோக்கில் ஏனோக்கு ஒரு கனவு காண்பதை போன்று ஒரு சம்பவம் உள்ளது. அதில் பாதாளத்தின் ஆவிகள் தங்களுக்காக தேவனிடம் மன்றாடும்படி ஏனோக்கை வேண்டிக் கொண்டனர். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தபடியால் அவனை காட்டிலும் அவர்களுக்காக தேவனிடம் மன்றாட யார் தகுதியானவர்? ஏனோக்கு அவர்களுக்காக மன்றாடினார். ஆனால் அவனுக்கு நல்ல உத்திரம் கிடைக்கவில்லை. தேவன் அவர்களை மன்னிக்க முடியாது என உறுதியாக கூறினார். இதனை கட்டப்பட்ட ஆவிகளிடம் கூற ஏனோக்கு பாதாளத்தில் இறங்கி அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்கள் என்று உரைத்தான். பேதுரு அதனை இயேசுவுடன் இணைத்தார். இயேசு பாதாளத்தில் மரணத்தின் ராஜ்யத்தில் அடைக்கப்பட்ட ஆவிகளுக்கு ஒரு செய்தி கொண்டு சென்றார். இயேசு பாதாளத்திற்கு சென்றபோது தங்களது கூட்டாளிகள் அவரை வென்று தேவ திட்டத்தை சீர்குலைத்ததாக அவர்கள் எண்ணினார்கள். அதன் விளைவாக அவர்கள் விடுதலையாக்கப்படுவர் எனவும் கருதினர். ஆனால் இயேசு தான் பாதாளத்தில் நீண்ட நேரம் தங்குவதில்லை, தான் சீக்கிரம் உயிர்த்தெழுவார் என்று அறிவித்தார். அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. பாதாளம் தேவனுடைய திட்டத்தை வெல்லவில்லை. அதில் கட்டப்பட்டுள்ள அனைவரும் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்தியமாக தண்டிக்கப்பட உள்ளனர். ஆகவே தான் பேதுரு இயேசு கிறிஸ்து பின்வருமாறு கூறினார் என நமக்கு உரைக்கின்றார். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இக்கருத்துக்களை எதற்காக பேதுரு ஞானஸ்தானத்துடன் ஒப்பிடுகிறார்? பேதுருவை பொறுத்த மட்டில் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பிசாசின் வல்லமை முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதை அறிவிக்கின்றது. ஞானஸ்தானம் இயேசுவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிப்பதினால் அது பிசாசின் மீது வெற்றியை நினைப்பூட்டுவது. பேதுருவை பொறுத்த மட்டில் ஞானஸ்தானம் என்பது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. உடன்படிக்கை என்பதின் கிரேக்க பதம் ஒரு அர்ப்பணிப்பை குறிக்கின்றது. அது ஞானஸ்தானம் எடுக்கும் நபர் தான் தேவனுக்கு உத்தமமாய் வாழ்வேன் என்று உறுதியளித்து, மேலும் தான் இவ்வுலகில் நடைபெறும் ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவனுடைய பக்கம் நிற்பவர் என்ற செய்தியை பிசாசின் சக்திகளுக்கு அறிவிக்கின்றது. பேதுரு வலியுறுத்தும் இக்கருத்தினை ஆதி கிறிஸ்தவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் வேளையில் சாத்தானையும் அவனது சக்திகளையும் மறுதளிப்பதும் ஒரு பகுதியாக இருந்தது. இதன் முக்கியத்துவம் என்ன? முதலில், விசுவாசிகள் தங்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் மகிமையுடன் தேவன் வாசம் செய்யும் புண்ணியஸ்தலம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கின்றோமா? இஸ்ரவேலரும் இயேசுவை பின்பற்றிய ஆதி விசுவாசிகளும் தாங்கள் அவிசுவாசிகளிலிருந்து வேறுபட்டு வாழ வேண்டுமென விரும்பினர். அதன் அர்த்தம், அவிசுவாசிகள் நம்மை தவிர்க்கும் அளவிற்கு நாம் வினோதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இஸ்ரவேலர் ஒரு ஆசாரிய ராஜ்யம் மற்றும் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. யாத்ராகம் 19:6. எதிரிகளான தேவர்களின் பிடியில் வாழும் மனிதர்களை மெய்யான தேவனை பின்பற்ற கவரும் விதத்தில் இஸ்ரவேலின் வாழ்க்கை அமைய வேண்டும். தேவன் விரும்புவது போல் அவரது பிள்ளைகள் வாழ்தல் கனி நிறைந்த பிரயோஜனமான மகிழ்ச்சியான வாழ்விற்கு நேராக நடத்தும். உலகில் உள்ள அனைத்து தேசங்களிலும் தேவனை அறியாத நபர்களை மீட்டு அவர்களை தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் வாழ்ந்தல் அவசியம். நாம் இவ்வுலகை சேர்ந்தவர்கள் அல்ல. உலகிற்குரியவர்கள் உலக கவலைகள் நிறைந்தவர்களாய் உலகத்தினரை போல் வாழ்வர். நம்மை காணும் அவிசுவாசிகள் நாம் இழிவான எண்ணத்துடன் சுயநலமாய் அல்லது பிறரிடம் கடினமாய் நடந்து கொள்பவர்கள் அல்ல என்று கூற வேண்டும். நாம் நம்மை திருப்திப்படுத்த வாழக்கூடாது. இவைகளுக்கு எதிரானவர்களாக வாழ வேண்டும். இயேசுவை போல் வாழ வேண்டும். அவர் பிற மனிதர்களைப் போல் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தபடியினால் அவரது வாழ்வு அநேகரை அவர் பக்கம் ஈர்த்தது. இரண்டாவது, நமது திருச்சபைகளில் தேவனை, இயேசுவை நாம் உயர்த்த வேண்டும். வேதாகமத்தின் நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அல்லது தேவாலயத்திற்கு செல்லுதல் தேவனது மகத்துவத்தையும் தன் பிள்ளைகள் மீது அவரது அன்பையும் மக்களுக்கு அறிவுறுத்தும். தேவன் வேறுபட்டவர். அதே சமயம் அவர் நமக்கு நெருக்கமானவர் என்ற இரண்டு சிந்தனைகளும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியது. தன்னிறைவுள்ள மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு எதற்காக ஒரு மனித குடும்பம் அவசியம்? பாபிலின் நாட்களில் தேசங்களை பிற தேவர்களுக்கு பங்காக கொடுத்த அவர் எதற்காக தனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றார்? ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கின்றவர். தேவனது குணாதிசயங்கள் முழுமையாக போதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேவன் நம்மீது வைத்த அன்பின் மகத்துவத்தை திருச்சபைகளில் பேசுவது அவசியம். அப்பொழுதுதான் நாம் அவரது அன்பின் ஆழத்தை உணர முடியும். தேவனது பரிசுத்தத்தை உணராதவர்களுக்கு அவரது அன்பு மிகவும் அற்பமானதாக தோன்றும். மூன்றாவதாக, இருளின் வல்லமைக்கு நாம் யார் பக்கம் என்று தெரியும். அவைகள் புத்தியற்றவை அல்ல. நாம் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுவோம் என்று வாக்களித்து ஞானஸ்தானம் பெற்று பாவத்திற்கு எதிர்த்து நிற்பதே அவைகள் காண்கின்றன. அதுபோன்றே நாம் தேவனுக்கு எவ்விடங்களில் உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதனையும் அறிவார்கள். எனவே நம் பலவீனங்கள் என்னவென்று அவற்றுக்கு நன்கு தெரியும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இரண்டு பக்கத்தினை சேர்ந்தவர்களாலும் நம் வாழ்க்கை கூர்ந்து கவனிக்கப்படுகின்றது. இவ்வுண்மைகள் புரிந்து கொள்வதற்கு எளிதானது, ஆனால் அவைகளின்படி வாழ்தல் கடினம். நாம் மீட்கப்பட்டவர்கள், இருப்பினும் வீழ்ந்து போனவர்கள். இவ்வுண்மைகளின்படி இவ்வுலகில் அஞ்ஞானிகளைப் போல் வாழ்வதற்கு நாம் எதற்காக இவ்வுலகில் வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை அனுதினமும் நம் சிந்தையிலும் மற்றும் இருதயத்திலும் உணர்ந்தவர்களாய் இருத்தல் அவசியம். இயேசுவைப் போல் நாமும் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனால் அதில் வாழ்பவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்பதின் பொருளை நாம் உணரும் பட்சத்தில் நம் வாழ்வின் நோக்கம் தெளிவடையும்.